நமஸ்காரம். தினப்படி செய்தித்தாள் வாசிக்கிறோம், ஊடகங்களில் செய்தி பார்க்கிறோம். இது ரொம்ப நாளா இருந்துன்னு வர்றதுதான். பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய செய்தி பத்திரிகைகள், அதே போல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஆகாசவாணி, இப்படியெல்லாம் நிறைய நாமும் பார்த்து வந்திருக்கோம். ஆனால் இந்த நாட்களில் இந்த விதமான செய்திகள் ஒரு பக்கம் இருக்கிறச்சே, நிறைய டிபேட்டுகள், டாக் ஷோஸ் அப்படியெல்லாமும் நிறைய நம்ம இப்ப பார்க்கிறோம். அப்படின்னா செய்திகளை பல கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி ஒரு நியூஸ் ஏஜென்சி செய்தி கொடுக்கும், அதை அந்த கோணத்தில் தான் பார்க்க முடியும். அந்த செய்தியை பற்றின மற்ற பேருடைய அபிப்பிராயம் எல்லாம் அவ்வளவா தெரிய வராது. அந்த செய்தியை படித்து ஓ இப்படி நடக்கிறது போட்டிருக்கு என்று புரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை வெகுவாக மாறிவிட்டது. ஒரு செய்தி வந்தால் அதை அலசி ஆராய்ந்து அதை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை கொடுத்து பல கட்டுரைகள் அதை பற்றி எழுதப்பட்டு இப்படி எல்லாம் பார்க்குறோம். அப்படின்னா பொதுவாகவே இன்னைக்கு பீப்புள் ஆர் இன்ஃபார்ம்டு, வெல் இன்ஃபார்ம்டு, அவேர்னஸ் அதிகமாக இருக்கு என்று கூறுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இப்ப இத்தனை கோணத்திலிருந்து அந்த செய்தியை தெரிந்து கொண்டோ, அந்த செய்தியை பற்றின ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயத்தை நாம் கேட்டோ, இதனால அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை மாறப்போகிறதான்னு பார்த்தால் அப்படி தெரியவில்லை. அந்த செய்தி கேட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய மக்கள் வெகு குறைவானவர்கள். ஆனால் நிறைய நேரம் அந்த செய்திகளை பார்த்து பல கோணங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஒரு கேள்வி நம்மளே கேட்டுப்போம். அந்த செய்தி நம்ம காதில் பட்ட உடனே நமக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, அதை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பல டிபேட்டுகள் பார்த்து அந்த செய்தியை பல கோணங்களில் பலர் அபிப்பிராயத்தை கேட்டுட்டு இப்ப நமக்கு என்ன அபிப்பிராயம் வருது அப்படின்னு நோட் பண்ணிங்க. முதல்ல வந்த கருத்துக்கும் இப்ப இத்தனை பேரை கேட்ட பிற்பாடு வந்த கருத்துக்கும் மாறுபட்டிருக்கா, நம்ம எண்ணங்களை மாத்தின்னு இருக்கோமா? இதுல அநேகமா என்ன ஆகும், முதல்ல வந்திருக்கிற அந்த அபிப்பிராயம் அது உறுதியா இருக்கும். ரெண்டாவது, இது இத்தனை கேட்ட பிற்பாட ஒரு அபிப்பிராயம்னு சொன்னேனே, அது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுக்க முடியாத போயிடும். ஏன்னா இவர்கள் சொல்றதை பார்த்தாலும் சரியாத்தான் இருக்கு, இவரும் பெரிய மனுஷர் தான், அவர் சொல்றதை பார்த்தாலும் சரியாத்தான் இருக்கு, அவரும் படித்தவர் தான், அதனால ஒருவேளை நான் சொல்றது நினைச்சதுதான் தப்பா இருக்குமோ? ஆனா ரெண்டு பேர் ரெண்டு விதமா சொல்றார்களே, ரெண்டும் சரியா தான் இருக்கு போட்டிருக்க, நமக்கு ஏன் இது அப்படின்னு விட்டுடுவோம். அதனால உலக விஷயத்தை பத்தி மனிதர்கள் பேசி ரொம்ப நிறைய தகவல்கள் பல கோணத்துல கிடைக்க கிடைக்க நமக்கு வந்து தெளிவு பிறக்காது, இன்னும் கொஞ்சம் குழம்பிடுவோம். அது எதனால் அப்படி ஏற்படுறது? நாம் இப்போ யார் பேசுவதை கேட்கிறோம்? அநேகமாக ஏதோ ஒரு ப்ராஜெக்டோடையோ ஒரு கட்சியோடையோ ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை சொல்கிறார்கள். அதனால தான் நேர் எதிராக ரெண்டு ஒப்பீனியன் நமக்கு கிடைக்கிறது. நம்ம மனம் எப்பவுமே ரெண்டு எதிரும் புதிருமான எண்ணங்களை கொடுத்தோம்னால் அது ரொம்ப டிபேட் பண்ணும், யோசிக்கலாம், ஆனால் முடிவுக்கு வரமாட்டோம். அதுதான் பல இடங்கள்லையும் நமக்கு நடக்கிறது. ரொம்ப நாள் அதை போல நம்மால ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியாத முடிவுக்கு வராது இருந்தோம்னு வச்சுங்க, ரொம்ப நாள் நாம பல பேர் பேசுறதையே கேட்டுக்கொண்டு அதனால ஒரு முடிவுக்கு வர முடியலன்னால் நம்மளுடைய சிந்திக்கிற ஆற்றலே குறைஞ்சிடும். ஓ, இது இப்படி இருக்கலாம் போல் இருக்கு, அப்படி இருக்கலாம் போல் இருக்கு, நான் யோசிச்சே பயனில்லை, நான் ஏன் சிந்திக்கணும் என்று ஆயிடும். அதனாலே இந்த மாதிரி பல கோணங்களில் பல கருத்துக்களை கேட்கறத கேட்கணும், ஆனா ஒரு ஜாகிரதையோட ஒரு முன்னேற்பாட்டோட கேட்க வேண்டும். இன்னொன்னு, இது பல பேருடைய கருத்தை கேட்கறதுனால நாம ஒண்ணு நடவடிக்கை எடுக்க போடுறதுல நம்ம கிட்ட அதிகாரமும் இல்லை, சக்தியும் இல்லை. அதனால நமக்கு எதை இன்ஃபார்ம் பண்ணணுமோ அதை பண்ணார்கள்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏதோ ஏதோ விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்னும் எனக்கு லாபம் இல்லை. மேலும் நடுநிலையோட சொல்றார்களானால் செய்தி வாசிக்கிறவர் அந்த செய்தியை பிரசுரிக்கிறவா நடுநிலையோட இருக்கலாம், ஆனால் அவா உடனே பல பேர் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கிறார்களோ இல்லையோ அவர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னார் இன்னபடிக்குத்தான் இன்னாரத்தான் ஆதரிச்சு பேசுவா அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுத்துப்போ. அப்ப நம்ம அதை பார்க்கும் போதே அல்லது அந்த செய்தித்தாளை படிக்கும் போதே, ஓ இவர் எழுதுறாரா இப்படித்தான் எழுதுவார், இவர் எழுதினா இந்த கட்சியை தான் ஆதரிப்பார், இவர் எழுதினார்னா ஹிந்துக்களை தான் ஆதரிப்பார், இவர் எழுதினார்னா ஹிந்துக்கள் அல்லாதவர்களை தான் ஆதரிப்பார், இவர் எழுதினா இருந்தா யாரையுமா இருந்தாலுமே குத்தம் சொல்லிட்டே இருப்பார். இப்படி நாமே ஒரு மாதிரி அவர்களை பத்தி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால இனிமே அதை படிச்சு நம்ம தெளிவடையவே போறதில்லை. நடுநிலையோட தான் எழுதுவார், அவர் எதையுமே சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு இருந்தால் அதை படிச்சா நமக்கு குழப்பம் வராது, தெளிவா இருக்கும். அந்த மாதிரிதான் வேதவியாசர் இருந்தார், பராசரர் இருந்தார், சுகர் இருந்தார். அவரும் எந்த எந்த ஒரு பகுதியோ இந்த கட்சியோ இந்த கோட்பாடையோ சார்ந்தவர் அல்லர். தெய்வம்ங்கிற கோட்பாடு, சனாதன தர்மம்ங்கிற கோட்பாடு, அதற்குள் தான் இருந்தா உண்மையை எடுத்துரைத்தனர். இன்னொன்னு, அவர்களுக்கே நிறைய யோகம், தியானம், நிறைய தியாகம் இது இத்தனை இருந்திருக்கு, சக்தி உள்ளவா, அதனாலதான் நம்மள அவர்கள் குழப்புவதில்லை. இதுல இன்னொரு கோணம் பார்த்தால், நிறைய செலிபிரிட்டிஸ்னுடைய வாழ்க்கை அதை பத்தி செய்திகளா வந்துட்டு இருக்கும். ரொம்ப பெரிய மனுஷா இருக்கா, அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, அவர்கள் என்ன பேசுறார்கள், அவர்களுக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியிருக்கா, இதை போல தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதை நம்பியே தான் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளே நடக்கும், திரைப்பட நிகழ்ச்சிகளே நடக்கும். இப்ப நாடகம் திரைப்படம்ங்கிறது இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது, அது கதை எழுதப்பட்டது, அதுவே அந்த கதையில நடிக்கிற நடிகரோ வேற யாரோ ஒருத்தருடைய நெஜ வாழ்க்கையில் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, ரொம்ப ஆர்வம் ஆயிடுவோம். அதனாலதான் அதை போலவே பல நிகழ்ச்சிகள்லாம் இப்ப வருது. ஆனா அது தேவையா, அதனால நமக்கு தான் பயன் உண்டா, எதுக்கு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் முதல்ல சொன்னது பல செய்திகளை பத்தின பல கோணங்களே நமக்கு பயன் இல்லை. அப்படி இருக்கிறச்சு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பத்தி நாம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், நம்ம வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொண்டு இந்த லோகத்தில் எல்லாருக்கும் பயன்பட்டு முடிஞ்ச உடனே மோட்சம் போவோமா, இதுதான் நம்ம கவலை. இதுக்கு நடுவில் அவர் குடும்பம் என்ன பண்ணிட்டு, இவர் குடும்பம் என்ன பண்ணிட்டு, அந்த செலிபிரிட்டி என்ன பண்ணியிருக்கார், அதெல்லாத்தையும் நம்ம கேட்டுருந்தோம்னால் நிறைய பொழுது வீணப்படும். இப்ப நாம யாரோ ரெண்டு பேருக்கு மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், நாம் அதை தீ பல நாளாக அதை தீர்த்து வச்சுட்டு இருக்கா, ஊரில் உறவுக்காரெல்லாம் கூப்பிட்டு கேட்க மாட்டாளா, அந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள்லாம் கூப்பிட்டு கேட்பா, அதெல்லாம் காதோடு காது வச்சாப்பில் நடக்கும். இப்போ நமக்கு அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அதனாலே இது செய்திகளை பத்தியோ மற்றபடி நிகழ்ச்சிகளை பத்தியோ நாம என்ன கண்ணோட்டத்தை எடுக்கணும், அதனால நமக்கு எவ்வளவு பயன் இருக்கு, இது நம்ம பக்தி வாழ்க்கைய ஆன்மீக வாழ்க்கைய ஒன்னு தடங்கல் பண்ணாதா, நம்ம மனதனுடைய உறுதியை ஏதானு மாத்திருமா இல்லையா, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் வாடி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கிறதுக்கு பார்த்துட்டே இருந்தோம்னால் அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ஏன்னா எல்லாரும் பாக்குறாளோ இல்லையோ. அதே இப்ப நான் பகவத்கீதையிலேருந்து இதானு சொல்றேன்னால் 10 பேர் வருவா, மற்றபடி இது யாருடைய வாழ்க்கையை பத்தி பேசப்படுறதுனால் 1,00,000 பேர் பார்ப்பா. என்ன சுவாமி, அப்ப நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம பார்க்க வேண்டாமா, இன்னொருத்தர பார்த்துட்டு இருக்கமேனால் அது கொஞ்சம் இயல்பு. அதுல இருந்து இப்போ நாம தான் அதை பத்தி யோசிச்சு நான் அப்படித்தான் எல்லாரும் பண்றத பண்ண போறேனா, அல்லது நான் சரியான கோணத்தில் அதை பார்க்க போறேனான்னு முடிவு பண்ணணும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.